जाऊं पढ़ना। ஆண்டவா, உம்மிடத்தில் நாங்கள் பாடி கேட்ட மாதிரி உம்முடைய தேவ பிரசன்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். அநேக நேரங்களில் எங்களுடைய தனிப்பட்ட சபை ஆராதனை ஆண்டவரே தேவ பிரசன்னத்தினால் நிரம்பிராததற்கு பரிசுத்தாவிக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு, அவரை நாங்கள் துக்கப்படுத்துகின்ற விதத்தில் எங்களுடைய சோம்பேறித்தனத்தினால், நன்றி கெட்டத்தனத்தினால், எங்களுடைய விசுவாச ஈன்மையினால் நாங்கள் அவரை பல விதத்தில் துக்கப்படுத்துகிறோம். எங்களுடைய குறைகளை பாவங்களை மன்னித்து இந்த நேரத்தில் ஆண்டவரே அருள் மாறி எங்கள் மேல் நீ பரிசுத்தாவியை பொழிந்து இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் வேணும் ஆண்டவரே. இந்த காலத்தின் அநீதியை, அசுத்தத்தை, பாவத்தை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் கூடும் சொன்னவரே, அந்த ஆவியை தந்து எங்களை நீர் மறுரூபப்படுத்தும். மாறாத மக்கள் நாங்கள், என்ன சொன்னாலும் திருந்தாத மக்கள் நாங்கள், ஒழுங்கின மக்கள் பல விதங்களில், ஒழுங்கான விதத்தில் உங்களுடைய வேதத்தை முறையாக கூட படிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு ஒழுங்கு இல்ல ஆண்டவரே. என்னை உறுதியாக மாற்றி இந்த அப்போஸ்தலர்களை, அந்த சீஷர்களை எப்படி கொஞ்சம் ஒழுங்கினமா ஒரு மீன் பிடிக்கிறவர்களை மாற்றினீரோ, சபை தூண்களா நீங்கள் மறுரூபப்படுத்தினீர்களோ, அந்த மாதிரி எங்களையும் மாத்தும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. எந்த மாதிரி ஜனங்களை ஆண்டவர் வந்து பயன்படுத்துவார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, என்ன மாதிரி ஜனங்களை இந்த உலகத்தையே மாற்றத்துக்கு பயன்படுத்துவார், எந்த மாதிரி ஜனங்களை தயார் பண்ணி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அனுப்புவார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அதை நம்ம படிச்சுக்கிறதுக்கு தான் ஒரு நம்ம இந்த மத்தேயு 10வது அதிகாரத்தில் இந்த 12 அப்போஸ்தலருடைய பேருங்க இருக்கு. என்ன மாதிரி ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், தான் இந்த உலகத்தில் இருக்கும்போது முதலாக, முதல் ஃபர்ஸ்ட் லைன், முதல் வரியில தன்னுடைய பிரதிநிதிகளாக தெரிந்து கொண்ட மக்களை நம்ம பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். அவங்கள பத்தி படிக்கும் போது நமக்கு தெரியும் ஆண்டவர் என்ன மாதிரி ஜனங்களை பயன்படுத்துவார், என்ன மாதிரி ஜனங்களை தயார் செய்து அனுப்புவார் என்றத அதை பார்த்து நம்ம படிக்க முடியும். நம்ம 10வது அதிகாரத்தில் இருக்கிறோம். இதுக்கு முன்பதாக அறுப்பு மிகுதியா இருக்கு, ஆட்கள் குறைவா இருக்கிறாங்க என்பதை ஆண்டவர் சொல்லி இந்த 10வது அதிகாரத்தில் ஆட்களை, வேலை ஆட்களை தயார் செய்த இதுல பண்ணிட்டு இருக்கிறார். 12 சீஷர்களாக அழைத்து அவர்களை அப்போஸ்தலர்களாக மாத்துறார். என்ன மாதிரி முறைகளை பயன்படுத்தினார், என்ன மாதிரி கொள்கைகளை அவருக்கு கற்றுக் கொடுத்தாரு. நமக்கு இருக்கிற பிரச்சனைங்க தான் அவங்களுக்கும், யோசிச்சு பாருங்களேன், நமக்கும் ஒன்னும் வித்தியாசம், அவங்களுக்கு வித்தியாசம் இல்லை. நமக்கு இருக்கிற மனுஷ பயம் அவங்களுக்கும் இருந்துச்சு, நமக்கு இருக்கிற அவங்க அடிச்சிருவாங்களா இவங்க அடிச்சிருவாங்களா பயம் அவங்களுக்கு இருந்துச்சு, கிறிஸ்துவ பத்தி பேசினா நம்மளை பைத்தியக்காரங்க நினைச்சுக்குவாங்களான்ற பயம் அவங்களுக்கும் இருந்துச்சு இல்லைங்களா. அது எல்லாத்தையும் சரி செய்யும் படிக்க அவருடைய போதனை, அவருடைய கொள்கைகள், தன்னுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை சொல்லி கொடுத்து அவங்க மனசையே மாத்திட்டாரு. உலகம் எங்கும் போய் அவர்கள் சுவிசேஷம் சொல்லுகிற அப்போஸ்தலர்களாக மாறினார்கள். அதை படிக்கும் போது நம்மளும் படிச்சுக்க முடியும், நமக்கும் மனுஷ பயத்தை நீக்கும்படி பல காரியங்களை அவர் சொல்லிக் கொடுக்க போறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிற தைரியம் கொடுக்கும்படி பல காரியங்கள் நாம் படிக்க போறோம். ஆனால் அது படிக்கிறதுக்கு முன்பதாக இந்த 12 அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். அதான் 2-4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் முதல்ல லிஸ்டா போட்டிருக்கு. பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை போன வாரம் நான் எடுத்து உங்களுக்கு சொன்னேன். அந்த 12 பேரையும் 3 குரூப்ல பிரிச்சிருக்கிறத 4 இடத்துல அந்த லிஸ்ட் வருது வேதத்துல புதிய ஏற்பாடுல. அந்த 4 இடத்துலயும் 3 குரூப்பா அது பிரிச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த 3 குரூப்லயும் முதலாவது இருக்கிறவங்க அவங்க தான், பேதுரு 1வது குரூப்பு, பிலிப்பு 2வது குரூப்பு, அதே மாதிரி யாக்கோபு 3, அந்த தலைவர்கள் மாதிரி, அந்த சின்ன சின்ன குரூப்க்கு தலைவர்கள் மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எல்லா கூட்டத்துக்கும் ஒரே பெரிய தலைவர் யாரு, பேதுரு. அதனாலதான் முந்தினவன், ஆரம்ப 2வது வசனத்திலேயே முந்தின ஃபர்ஸ்ட் பீட்டர், சீமோன் ஆகிய பேதுரு. போன வாரம் நம்ம படிச்சுக்கிட்டோம் எப்படி அருமையாக ஆண்டவர் ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கிற மாதிரி, பிரயோஜனம் இல்லாத ஒரு கல்லை எடுத்து அருமையாக செதுக்கி அதை உலக பிரபலமான ஒரு உருவமாக அவர் மாற்றுறாரோ, அதே மாதிரி ஆண்டவர் பேதுருமாக ஒரு கல்லை எடுத்து செதுக்கி எப்படி ஒரு சபைக்கு தூணாக, முதல் நூற்றாண்டு சபைக்கு தலைவனாக அவர் மாற்றினார். அருமையான நிருபத்தை எழுதி அவர் தான் இயேசுகிட்ட படிச்சுக்கிட்ட காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பேதுருவை எதை கொண்டு மாற்றினார், எதை கொண்டு மாற்றினார், என்ன டூல்ஸ் பயன்படுத்தினார், ஓகே பாடங்களே இல்லைங்களா, சத்தியத்தை பயன்படுத்தி பாடுகள், கரெக்ட், பாடுகள் தன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை பயன்படுத்தி ஆண்டவர் பேதுருவை மாற்றினார் நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன். அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. ஒரு பிரசங்கத்தை நம்ம கேட்ட உடனே போன வாரம் முடிஞ்சு போச்சு, அதோடு முடிந்தது, இன்னும் புதிய வாரம் நம்ம பார்ப்போம் இல்லை. படிச்சுட்டு வரும்போது போன வாரம் என்ன படித்தோம் ஒரு வாட்டி நம்ம கேட்குறோம், வீட்டில் போய் அதை இந்த ஆடியோலாம் அனுப்புறோம், அதை ஒரு வாட்டி கேட்கலாம். நம்ம தனியாக இருக்கிற நேரத்தில் யோசிச்சு பார்க்கலாம், அதாவது இந்த ஹோலி ஸ்பிரிட் வேலை செய்யுது. ரோ ஞாயிற்றுக்கிழமை கேட்டோம், நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு போனால் நம்ம எங்கே வளருது இல்லைங்களா. அதை கேட்கணும், அதை யோசிக்கணும். அதுதான் கேட்கும்போது திடீர்னு பதில் வரும், திடுதிடுப்புன்னு பதிலே வராது. காரணம் என்ன, அது போன வாரமே போயிருச்சுங்க அந்த பிரசங்கம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. என்னப்பா அவ்வளோ முயற்சி எடுத்து சொல்றோம் அப்படின்னு, ஓகே அப்படி விட்டுறக்கூடாது, அப்பதான் நம்ம வளர முடியும், இல்லைன்னா வளரவே மாட்டோம். இதே மாதிரி பிரசங்கம் போயிட்டு இருக்கோம், வருஷங்கள் போயிட்டு இருக்கோம், நம்ம வளர மாட்டோம். ஓகே, என்ன திருப்பியும் சோர்வாக்கிடாதீங்க ஆரம்பத்திலேயே. சரி, நம்ம தொடர்ந்து படிப்போம். இன்னைக்கு காலையில வந்து நம்ம இன்னும் அந்த குரூப்ல, முதல் குரூப்ல இருக்க இன்னும் மூணு நபரை பத்தி படிக்க போறோம். பேதுருவை பார்த்துட்டோம், அடுத்ததாக இருக்கக்கூடியது அந்திரேயா, யாக்கோபு, யோவான். இவங்க மூணு பேரும் ஃபர்ஸ்ட், நாலு பேரும் ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிறாங்க. மிகவும் இயேசுக்கு நெருங்கிய கூட்டம், இயேசுடைய இன்னர் சர்க்கிள். எங்க போனாலும் இவங்களை தான் கூட்டு போறத நம்ம பார்க்கிறோம். இவர்கள் எல்லோருமே ஒரே நகரத்துல குடியிருந்தவங்க, ஒரே டவுன்ல இருந்தவங்க, ஒரே வேலையை செஞ்சுட்டு இருந்தவங்க, ஒரு விதத்துல ரிலேட்டிவ்ஸ். இயேசு முதல் முதல் தன்னுடைய சீஷர்களை அழைத்தது இவங்களை தான், இவங்க நாலு பேர் தான் பாருங்களேன். நம்ம எப்ப பாரு, நம்ம பேதுரு, அந்திரேயா, யோவான் அப்படின்னு நம்ம அவங்கள பத்தி எல்லாம் நினைக்கும் போது பல நேரங்களில் நமக்கு ஒரு தவறான எண்ணம் வந்துடலாம். அவங்க வந்து ரொம்ப பெரிய அப்போஸ்தலர் இருங்க, ரொம்ப அப்படியே தேவ தெய்வீகமானவர்கள், அப்படியே அவங்களுக்கு தலைக்கு பின்னாடி பெரிய வட்டம் இருக்கு, பரிசுத்தமானவர்கள், உயர்ந்தவர்கள், அவங்க பேர்ல எல்லாம் சர்ச் இருக்கு, செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச், செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் அப்படிலாம் இருக்குது. அவங்க எல்லாம் ரொம்ப பக்திமான்கள், பரிசுத்தவான்கள் நம்ம நினைச்சுக்கிறோம். அதனால அவங்களே வேற ஒரு லெவல்ல அவங்கள வச்சிடறோம், அப்படி இல்லை, அது தப்பு. நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தான் அவங்களும், ஆனா அசாதாரணமான தேவனுடைய அழைப்பு பெற்றவர்கள். தேவன் அவங்க இதயத்தில் எந்த அளவுக்கு கிரியை செய்தது, கிரியை செய்து அவங்களை எப்படி மாத்துச்சுன்னு தான் நம்ம பார்த்து நமக்குள்ளேயும் அப்படி செய்ய முடியும்ன்ற ஒரு மாதிரி எக்ஸாம்பிளா தான் அவங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பாருங்க, பேதுருவை என்ன மாதிரி மாத்தினார், கரடு முரடா இருந்த பேதுருவை என்ன மாதிரி தலைவனாக மாத்தினார், உண்மையா அப்படி மாத்துவார், அவருடைய கிருபை மாத்த முடியும். அதுக்கு முன் உதாரணமாக வைக்கப்பட்ட ஒரு அஸ்திபாரமாக, தூண்களாக சபைக்கு அவங்க இருக்கிறாங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். முதலாவது அந்திரேயா பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரூ, பேதுருவை பார்த்து முடிச்சுட்டோம். அந்த லிஸ்ட்ல இருக்கிறவர் ரெண்டாவது அந்திரேயா, தமிழ் அந்திரேயா தானே, ஓகே, ஆண்ட்ரூ தமிழ், இங்கிலீஷ்ல வந்து ஆண்ட்ரூ. அந்திரேயா வந்து பேதுருவுடைய சொந்த சகோதரர், சொந்த சகோதரர். எங்க பாரு பைபிள்ல பாத்தீங்கன்னா, புதியற்பாட்டுல ஒரு இடத்துல விட்டுட்டு எல்லா இடத்துலயும் அந்திரேயாவை அடையாளம் காட்டணும்னா, சீமோன் பேதுருடைய சகோதரனாகிய அந்திரேயா, சீமோன் பேதுருடைய சகோதரனாக அந்திரேயா அப்படின்னு தான். அந்திரேயா யாருங்க, அந்திரேயா சீமோன் பேதுரு தெரியுமா, அவருடைய தம்பி, ஓ அவருடைய தம்பியா இவரு அப்படின்னு தான் அந்திரேயாக்கு பேர். எப்ப பாரு அவர் மறைஞ்சுதான் இருந்தார், அவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேதத்துல அவ்வளோ பார்க்கல, ஒரு மறைஞ்சிருக்கிற ஒரு கேரக்டர் தான் நம்ம பார்க்கிறோம். பேதுருவால தான் அவர் தெரியப்படுற மாதிரி அவருக்கு ஒரு பேர். அவர் பேர் அந்திரேயாக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப இதா ஆம்பளை, அந்திரேயனா ஆம்பளை, மேன்லி இல்லைங்களா, ஒரு ஃபெமினைன், ஒரு மாஸ்குலின், மாஸ்குலின்ற மாதிரி, ஒரு ஆம்பளை அப்படின்ற மாதிரி. அவருடைய ஊரு, பேதுரு இருந்த ஊரு தான் பெத்சாயிடா, ஒரே கிராமத்துல கலிலியா இருந்த ஒரு கிராமம், ரெண்டு பேரும் மீன் பிடிக்கிற ஆளுங்க தான். பேதுருவும் அந்திரேயா மீன் பிடிப்பாங்க பார்ட்னர்ஸ் தான். இயேசு கிட்ட வருவதற்கு முன்பதாக அந்திரேயா ஒரு பக்தியுள்ள யூதனாக இருந்தார். பக்தியுள்ள யூதன், மேசியாக்காக காத்திருக்கிற யூதனாக இருந்து அவர் மனம் திரும்பி யோவான்ஸ்தான் அவருடைய சீஷனாக இருந்தார். நம்ம பார்க்கிறோம் யோவான் 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோவான்ஸ்தான் அவருடைய சீஷனாக அந்திரேயா இருந்தார். யோவானோட இவர் கூட இருந்தார். முதல் தடவை யோவான்ஸ்தானா என்ன பண்ணிட்டு இருந்தார், எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது இயேசுவை கண்டு உலக பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு அடையாளம் காமிச்சதுக்கு அந்திரேயாவும் யோவானும் யோவான்ஸ்தானாவை விட்டு இயேசுவை பின்பற்ற போனாங்க. அது ஒரு இதா, இயேசு வந்து கடற்கரை நடந்து போறாரு, இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவர் நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி வர மாதிரி தெரியுதேன்னு அவர் திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேர் பின்னாடி இப்படி இப்படி நிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. நீங்க எங்க குடியிருக்கிறீங்க அப்படின்னா வந்து பாருங்க அப்படின்னு இயேசு ஓடி போய் ஒரு நாள் குடியிருந்தது. ஒரு நாள் குடியிருந்தது தான் அவங்க வாழ்க்கையே மாத்திருச்சு. ஒரு பெரிய திருப்பு முனை, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே சரித்திரத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை அது கொண்டு வந்துச்சு. அடுத்த நாள் காலையிலேயே பாத்தீங்கன்னா முதல் வேலையா அந்திரே என்ன பண்றாரு தெரியுமா, போய் பேதுரு கிட்ட போய் நாங்கள் மேசியாவை கண்டோம் கண்டோம்னு சொல்லி சும்மா விடல, பேதுரு கைய புடிச்சுக்கிட்டு இழுத்துட்டு வந்து இயேசு கிட்ட நிக்க வச்சார். இயேசு கிட்ட பேதுருவை கூட்டு வந்தது அந்திரேயா தான். அத நம்ம யோவான் 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். முதலாவது அப்படித்தான் அந்திரேயா ரட்சிக்கப்பட்டார்னு பாக்குறோம். இயேசு மேல விசுவாசம் வைத்து அவருக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. ஆனா அவர் மீன் பிடிக்கிற வேலைக்கு திருப்பி போயிட்டார். போன பிறகு மத்தேயு 4வது அதிகாரத்துல இயேசு வராரு, வந்து பேதுருவும் அந்திரேயாவும் மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு உங்களை நான் மனிதர்களை பிடிக்கிறவர்களா மாத்துகிறேன், என்னை பின்பற்றி வாருங்கள் அப்படின்னு அந்திரேயாவும் பேதுருவும் முழு நேர ஊழியத்துக்கு அவர்களை அழைத்ததாக நம்ம பார்க்கிறோம். மனிதர்களை பிடிக்கிறவர்களாக பார்க்கிறோம். அந்திரேயாவும் பேதுருவும் ஒன்னா வாழ்ந்தவர்கள், எல்லாத்துலயும் ஒன்னுக்கு ஒன்னு பகிர்ந்து கொண்டவர்கள். அதே மாதிரி அந்திரேயாவும் மேசியாவை தெரிஞ்சுக்கிட்ட உடனே உடனே போய் ஷேர் பண்ணாரு. இது பாத்தீங்கன்னா எங்க பாரு பைபிள்ல இயேசுக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிற 4 பேர் இந்த கூட்டம் இருந்தாலும் அநேக டைம் நீங்க காஸ்பல்ஸ் படிச்சு பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல இயேசு முக்கியமான இடங்களுக்கு எங்கேயுமே 3 பேரை தான் கூட்டு போவார். பேதுரு, யோவான், யாக்கோப். எங்க பாரு அவங்க தான் மறுரூப மலைக்கு அவர் ஏறி போறாரு. இவங்க 3 பேர் தான். கெத்தமேனே தோட்டத்துல போய் ஜெபம் பண்ணும் போது எல்லா 12 பேரும் வராங்க, ஆனா மத்தவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்க 3 பேரை தான் கூப்பிட்டு போறாங்க. ஆனா அந்த குரூப்ல அந்திரேயா இல்ல. முதல் குரூப்ல அவர் இருந்தாலும் நெருங்கிய குரூப்பா இருந்தாலும் அதுலயும் ஒரு நெருங்கிய குரூப், இவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. அந்த குரூப் நெருங்கிய குரூப்புக்குள்ள அந்திரேயா சேர முடியல. அதை குறித்து அவருக்கு பெரிய பிரச்சனை இல்லை, அதை குறித்து அவர் ரொம்ப வருத்தப்படுது. ஆனா ரொம்ப மதிக்கப்படுற ஒரு மனுஷனாக அவர் அந்திரேயா இருக்கிறத பாக்குறோம். அந்திரேயாவை பத்தி புரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யறது, அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் சுவிசேஷத்துல ரொம்ப அவரை பத்தி விஷயங்கள் இல்ல. யோவான் சுவிசேஷத்துல 3 இடத்துல வர்றாரு. அந்த 3 இடத்துலயும் அந்திரேயாவுடைய ஒரு குணத்தை நம்ம பாக்குறோம், ரொம்ப முக்கியமான குணம். காலா காலமா ஒவ்வொரு 100 ஆண்டும் அந்திரேயாவை பார்த்து மக்கள் மெச்சித்துக்கொண்டு அவரை பின்பற்றணும்னு நினைக்கிற ஒரு குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா யார பார்த்தாலும் இயேசு கிட்ட கொண்டு வருகிற பழக்கம் இருக்கு. யார பார்த்தாலும், அவருக்கு பெரிய திறமை இல்ல, பெரிய பேச்சு திறமை இல்ல, பெரிய கூட்டத்துக்கு பிரசங்கம் அவர் கொடுக்க முடியாது. ஆனா என்ன பண்ணுவாரு, யார பார்த்தாலும் இயேசு கிட்ட கூட்டு வந்துடணும். அதான் அவருடைய குணம் பாருங்களேன். அதை கவனிச்சு நம்ம பார்ப்போமே. அதான் அந்திரேயா இயேசு கிட்ட ஜனங்களை கூட்டு வரணும். இயேசுவை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டு யோவான் 1:41 நான் ஏற்கனவே சொன்னேன், அவன் முதலாவது இயேசு கிட்ட ஒரு நைட் எல்லாம் இருந்துட்டு 1:41 பாத்தீங்கன்னா அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். சொல்லிட்டு உடனே அவர் பிரதரை கூட்டு கூட்டி இயேசு கிட்ட கூட்டு போனார். 2வது இடத்துல அந்திரேயா எங்க பாக்குறோன்னா யோவான் 6வது அதிகாரத்துல இயேசு ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் பிரசங்கம் பட்டு அவங்க ரொம்ப பசியா இருக்கிறாங்க. 5000 பேருக்குள்ள பசியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போடணும், சாப்பாடு போடணும்னு பிலிப் கிட்ட கேட்டா அவர் ரொம்ப அனலிட்டிக்கலா, இவங்க 5000 பேர் 5000 × 150 ரூபாய் பிரியாணி போட்டாலும் எவ்வளவு காசு இதெல்லாம் முடியாது, இவ்வளவு காசுக்கு நம்ம எங்க போறதுன்னு தலையெல்லாம் சுத்துது, அனலிட்டிக்கலா அவர் யோசிக்கிறார். ஆனா ஆந்திரே என்ன பண்றாரு தெரியுமா, உடனே ஓடி போய் அங்க ஒரு பையன், சிறு பையன், அவன் ரெண்டு மீன் அஞ்சு அப்பம் வச்சிருக்கான், அவனை போய் பிடிச்சிட்டு இயேசுகிட்ட அவனை கூட்டு போறேன், அவனை போய் பிடிச்சிட்டு இயேசுகிட்ட கூட்டு வரேன். அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஆனா ஆண்டவரே இந்த பையனை கூட்டு வந்திருக்கிறேன், இவங்கிட்ட சாப்பாடு இருக்கு பாருங்களேன், அவனை எப்படியாவது இயேசுகிட்ட அந்த சின்ன பையனா இருந்தாலும் கூட்டு வந்துடணும். அதை அங்க பாக்குறோம் ரெண்டாவது அது இடத்துல. மூணாவது இடத்துல யோவான் 12 அதிகாரத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், சில கிரேக்கருங்க வராங்க இயேசுவை பார்க்கணும் என்பதற்காக. சில கிரேக்கருங்க 20 அதி வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா படிங்க, 20-21.
பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களின் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள்.
பிலிப்பு கிட்ட வந்து கேட்கிறாங்க, நாங்க இயேசுவை பார்க்கணும். இவங்க கிரேக்கருங்க, புறமதஸ்தருங்க, ஜென்டைல். இவங்க வந்து கேட்கும் போது பிலிப்புக்கு இவங்க போய் புறமதஸ்தர், இயேசு வந்து யூதர்கள்லாம் என்ன நினைச்சாங்க, மேசியா ரட்சிப்பு வந்து யூதர்களுக்கு தான், இவங்க ஜென்டைல்ஸ் ரொம்ப மோசம், இவங்களை பார்க்கவும் மாட்டாங்க, இவங்க போய் வந்திருக்கிறாங்களே பிலிப்புக்கு ஆகுது. பிலிப்புக்கு ஆன பிறகு பிலிப் என்ன பண்றாரு தெரியுமா, இயேசுவை பார்க்கணும்ன்றாங்க, பேதுரு கிட்ட போகல, யார்கிட்ட கூட்டு போறாரு, அந்திரே. அடுத்த வசனம் பாருங்க,
பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான்.
அந்திரேயா கிட்ட தான் வர்றாரு. ஏன், இயேசு கிட்ட பொறுத்துல கூட்டு போனோம்னா அது யாரா இருந்தாலும் சரி, அந்திரே கிட்ட கூட்டு வந்தா போதும், பேதுரு கிட்ட போகல. நான் நினைக்கிற பேதுரு கிட்ட போல, ஏன்னா பேதுரு ஒருவேளை அலோ பண்ணி இருக்க மாட்டாருன்னு எனக்கு யூகம். ஏன்னா பேதுருக்கு வந்து அந்த யூதம், யூதருங்க புறமதஸ்தர்களுக்கு இல்ல ரட்சிப்புன்ற ஒரு பிரச்சனை அவருக்கு இருந்துச்சு. அதனால தான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஆண்டவர் ஒரு காட்சியை கொடுத்து அவர் திருத்த வேண்டியதா இருந்துச்சு. இவரு வந்து அந்திரேயா கிட்ட வந்த உடனே, நீ புறமதஸ்தன் யாரா இருந்து எல்லாருக்கும் இயேசு கிட்ட வாங்க நீங்க போய் பிடிச்சு கூப்பிட்டு போற. அதான் அந்திரேயாவை பார்க்கறோம், அற்புதமான மனுஷன், ஜனங்களை இயேசு கிட்ட, அது என் சொந்த அண்ணனா இருந்தாலும் சரி, சின்ன பொடியனா இருந்தாலும் சரி, தள்ளப்பட்டு புறமதஸ்தர்களா இருந்தாலும் சரி, எல்லோரும் பாருங்கள் இயேசு கிட்ட போகும். 1000 வருஷங்களாக மேசியாக்காக நாங்கள் காத்திருந்த மேசியா உலகத்தில் வந்து விட்டார். தன் வாழ்க்கையிலேயே மிக மிக பெரிய பொக்கிஷமாக நினைத்து கொண்டிருக்கிறது தன்னுடைய மேசியா. அந்த மேசியா கிட்ட ஆட்களை கூட்டு வரணும்ன்றது தான் தன்னுடைய வாழ்க்கையின் ஏக்கம் நோக்கம். அது தன் செயல்ல தெரியும், ஒரு மனசின் துடிப்பே யார பாக்குறோமோ இயேசு கிட்ட கூட்டு வரணும். அதான் அவருடைய மனசின் துடிப்பு. யாரையும் நிராகரிக்க கூடாது, அது சின்ன பையனா இருக்கட்டும், பொடி அந்த புறமதஸ்தரா இருக்கட்டும், பாருங்களேன். ஏன், எல்லாருக்கும் இயேசு தேவை, எல்லாரையும் கூட்டு வந்தா ஏதாவது ஒண்ணு இயேசு அவங்களுக்கு செய்வார், எனக்கு தெரியும் அவங்ககிட்ட இயேசு பேசுவார். அதனால நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் இயேசு நான் சால்வ் பண்ண முடியாதுன்னு இல்லை. அதுதான் அந்திரேயா கிட்ட இருக்கிற ஒரு பிரதான குணமாக பார்க்கிறோம், இயேசு கிட்ட மக்களை கூட்டு வர. அவருக்கு பெரிய டாலண்ட் இல்ல, பெரிய சாதனைகள்லாம் அவர் பண்ணல, பெரிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணல, சிம்பிள் சாதாரண மனுஷன், சாதாரண மனுஷன். அவருடைய வாழ்க்கை ஆசை இயேசு கிட்ட மக்களை கூட்டு வர. அநேக பேர் இதனால தான் அவர் மெச்சத்துக்கிறது. அந்த மூணு நிகழ்வுகள்லயும் அந்திரேயா பத்தி ஒரு குணத்தை, மூணு குணத்தை படிச்சுக்கணும். அவருக்கு இருந்த முதலாவது குணம் பாத்தீங்கன்னா, ஒரு திறந்த மனசுள்ளவர், திறந்த மனசுள்ளவர். எப்படி, அந்த காலத்துல இருந்த யூதர்ல வந்து புறமதஸ்தர்களுக்கு சுவிசேஷமே சொல்ல மறுப்பாங்க, பாருங்களேன். அவன் போய் ப்ராசலைட் பண்ணி ஒரு யூத மதத்துல மாறணும்னு மத மாற்றம் பண்ண பார்ப்பாங்களே தவிர, மேசியா வருவது தங்களுக்காக. அவரை இயேசுன்னு சொன்னார், காணாம போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போங்க, மத்தவங்களுக்கு போவாதீங்க, சமாரியர்களுக்கு போவாதீங்க அப்படின்லாம் இயேசு சொல்லி இருக்கிறார். முதலாவது யூத, அதுக்கப்புறம் தான் புறமதஸ்தன். இயேசு அந்த அவருடைய இதை ஊழியத்திலே இருந்துச்சு. ஆனா அந்திரேயாக்கு தெரியும், இயேசு வந்து எல்லாரையும் வரவேற்கிறார், எல்லாரும். ஏன், அவர் சமாரிய பெண்ணுகிட்டே போய் அந்த பாதி யூதர்களா இருக்கிற சமாரியர்களையே தன்னை முதல் முதல் மேசியான அடையாளம் காமிச்சு கொண்டாரு அப்படின்ற மனசு அந்திரேயாக்கு தெரியும். அதனால யாரையுமே அவர் நிராகரிக்கல. பேதுரு கிட்ட நான் வந்திருந்தா, நான் சொன்ன மாதிரி பேதுருக்கு அந்த இது இருந்திருக்காரு. ஏன்னா ஆரம்பத்திலேயே கொர்னலியஸ் வீட்டுக்கு போனோம்னா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, கஷ்டமா இருந்திருக்கும். அது அது போகணுன்றதுக்காகவே ஒரு காட்சியை கொடுத்து ஆண்டவர் அந்த யூத அந்த ஒரு தவறான ஒரு எண்ணம், யூத பற்று, யூத ஒரு பிரிட்ஜுடிஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி இவங்கெல்லாம் வரக்கூடாதுன்ற எண்ணம், அந்த எண்ணத்தை ஆண்டவர் நீக்கிறாரு. பேதருக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. அந்திரேயாக்கு அப்படி இல்லை, எல்லாரும் இயேசுகிட்ட வரணும், எல்லாரும் இயேசுகிட்ட வரணும். யாரையுமே அவர் நிராகரிக்கல, யாருமே அவர் வெளியே பார்க்கல, எல்லாரும் இயேசுக்கிட்ட வரணும். அந்த பனேர் அப்போஸ்தலர் கூட இருக்குல்ல, அப்படி பாருங்களேன் ஒரு திறந்த மனசு. யோசிச்சு பாருங்க, சுவிசேஷத்துல இதாங்க நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை. உங்களுக்கு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்ன நம்ம நினைக்கிறோம்? இவங்கெல்லாம் வரவே மாட்டாங்க, இவங்களாம் இவங்கெல்லாம் ஒரு போதும் இயேசுக்கிட்ட வர முடியாது, இவங்கள கூட்டு வந்து என்ன பிரயோஜனம்? எல்லாரையும் இப்படித்தான் நம்ம ரிஜெக்ட் பண்றது. பக்கத்து வீட்டுக்கார அவன் பாதி இயேசுக்கிட்ட வரவே மாட்டான், நம்ம போய் அவங்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏன் என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு காலேஜில் படிக்கிறவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. அப்படி எல்லாரையும் இவங்க இல்லை இவங்க இல்லை இவங்க இல்லைன்னு சொல்லிக்கிட்டு யாரோ ஒருத்தர் அப்படியே பரிபூர்ணமாக வருவாங்கன்னு காத்திருக்கிறோம், அவங்க வாழ்க்கையில் வரவே மாட்டாங்க. நம்மளும் சொல்ல போகிறதும் இல்லை, இப்படி தான் எல்லாரையும் அவங்க இல்லை இவங்க இல்லை இவங்க இல்லைன்னு இல்லை, அப்படி இல்லை. நம்ம பார்க்குற எல்லோருக்கும் இயேசு தேவை. இவங்க ஒரு போதும் வரமாட்டாங்க, இவங்க ரொம்ப மோசம், அவங்க மோசம் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா யாருக்கு தான் நம்ம சொல்ல போகிறோம்? அந்திரே அப்படி இல்லை, அது என் சொந்த தம் அண்ணனா இருந்தாலும் சரி, அந்த சின்ன பையன் புரியாது அவ்வளோ, அவனுக்கும் புரியும் இயேசு ஏதாவது செய்வாரு, அவனையும் கூட்டுவான். தள்ளப்பட்ட மோசமான நாய்கள் என்று கருதப்பட்ட புறமுகஸ்தர் இருந்தாலும் சரி, இயேசு கிட்ட கூட்டுவான். எல்லாரையும் இயேசு கிட்ட கூட்டு வர்றது தான் அவருடைய வேலை. நம்மளுக்கு தான் பிரச்சனை, ஒரு திறந்த மனசு இல்லை. எல்லாருக்கும் இயேசுவை கொடுக்கணும், எல்லாரையும் இயேசு கிட்ட கூட்டு வரணும்ன்ற எண்ணம் நமக்கு இல்லை. அந்திரையா கிட்ட இருந்ததான் நம்ம படிக்க வேண்டிய பாடம் பாருங்களேன். எல்லாருக்கும் ஒரு முயற்சி செய்யணுமே, அந்த ஆசை நமக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்க எல்லாரும். அடுத்ததாக அந்திரேயாக்கு இருக்கிற விசுவாசத்தை பார்க்கறோம். அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அஞ்சாறு பேருக்கு எப்படி சாப்பாடு போட முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியல, என்ன உங்ககிட்ட இருக்குன்னு ஆண்டவர் கேட்டுட்டார். இதோ இந்த பையன் கிட்ட ரெண்டு மீன் அஞ்சு அப்போ இருக்குது, இதோ ஆண்டவரே இருக்கிறது அப்படின்னு போய் ஒருவேளை பிலிப்பு மாதிரி அவர் கால்குலேட் பண்ணல. விசுவாசத்தோடு தண்ணியே தாட்சரசமா மாத்தின ஆண்டவர், இவங்களை கூட்டு வந்தா இந்த சின்ன பையனை கூட்டு வந்தா நீ ஏதாவது செய்ய முடியும் ஆண்டவரே அப்படின்னு விசுவாசம். நமக்கு என்ன பிரச்சனை? விசுவாசம் இல்லை. இவங்கெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு மனசை மூடி வச்சுக்கிறோம். இவங்க வரமாட்டாங்க அவங்க வரமாட்டாங்க அவங்க வந்து என்ன பிரயோஜனம்? ரெண்டாவது ஆண்டவர் கூட்டு வந்தா அவர் ஏதாவது செய்வார்ன்ற விசுவாசம் இல்லை இல்லைங்களா? அதான் பிரச்சனை. நம்ம அதை தூக்கி போடணும். ஆண்டவர்கிட்ட வந்து அவர் ஏதாவது செய்வார், அது ரெண்டு மீன் அஞ்சு அப்பமா இருந்தாலும் சரி, அஞ்சாறு பேர் சாப்பாடு போடக்கூடியவர் அவர் செய்வார். அந்திரேயாக்கு இருந்துச்சு, கூட்டு வந்தார், எடுத்து வந்தார் பாருங்களேன். அது என்ன சின்னதுதானே, இது என்ன, இது போய் கேலி பண்ண மாட்டாங்களான்னு இல்லை, சின்னதா இருந்தாலும் கொடுக்குறார் அப்படின்னு அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். மூணாவதாக என்ன பார்க்கிறோம்? அவருடைய தாழ்மையை பார்க்கறோம். இதான் ரொம்ப விசேஷம். அவர் திறந்த மனசு, அவருடைய விசுவாசம், அவருடைய தாழ்மை. இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் தனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை. எப்ப பாரு, ஓ நீ சீமானுடைய அண்ணன் தம்பியா, ஓஹோ ஓஹோ சீமான், தனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை. எங்க பார் பிறந்ததுல இருந்தே இப்படித்தான்ற மாதிரி. ஏன்னா பேதுரு எப்ப பாரு முந்தி வந்து நிற்பார். அவர் பிறவி குணம், எல்லாரும் கண்ட்ரோல் பண்றது, தான் தான் முன்னாடி நிக்கிறது, எல்லாத்துக்கும் முந்திக்கிறது அப்படின்னா அந்திரேயா பின்னாடியே இருந்து பழகிட்டார். இப்பதான் முதல் தடவை மேசியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். மேசியா தெரிஞ்சிட்ட உடனே இந்த போய் இந்த பேதுருக்கு சொன்னோம்னா இங்க வந்து அவன் தான் முன்ன நிற்பான். அதனால அவன் பேதுருக்கு சொல்லாம நம்ம வச்சுக்குவோன்னு இல்லை பாருங்களேன், தாழ்மையா போய் பேதுருவ கூட்டு வர இல்லைங்களா? பேதுருவ கூட்டு வர அந்திரேயா வந்து எப்ப பார் பின்னாடி இருந்து ஆண்டவருடைய வேலை நடந்தா போதும், அதுல யாருக்கு பேர் வருது, யார் முன்ன நிக்கிறாங்க, யார் பெரியவங்கன்றத பத்தி அக்கறையே இல்லாத ஒரு மனுஷன் பாருங்களேன். தேவனுடைய ராஜ்யம் வளரணும், அந்த ராஜ்யம் முக்கியம். என் வாழ்க்கையை விட, என் பேரை விட, இன்னைக்கு நின்று நாளைக்கு ஒன்னும் மண்ணோடு போக போற என்னுடைய புகழ்ச்சி பெருமை பேரை விட தேவனுடைய நித்திய ராஜ்யம் வளரணும். அதனால எனக்கு ஒன்றும் பேர் கிடைக்கலனாலும் நான் மறைந்திருந்தாலும் பரவாயில்ல, வேலை நடக்கட்டும், நான் எல்லா சப்போர்ட்டும் பண்றேன் அப்படின்னு இருக்கிற ஒரு தாழ்மையான மனுஷன் பாருங்களா. தாழ்மையான மனுஷன் ரொம்ப சேட். இந்த மாதிரி அபரூபமான மனுஷங்க பார்க்கறது கஷ்டம், பார்க்கறது கஷ்டம். எங்க பாருங்க, அவர் கல்யாணத்துக்கு போயிருந்த அந்த கல்யாணத்துல வந்து பொன் பையன் வீட்டுக்காரர், நம்ம பையன் நம்ம தான் எல்லாத்தையும் செய்யணும்னு நம்மள பிரசங்கம் பண்ண வச்சு எல்லாத்தையும் நடத்த வச்சுட்டான் பொண்ணு வீட்டுக்கார் பாஸ்டருக்கு. அவரு முக்கியம் இல்லைங்களா? அவரு நீங்க எல்லா ஜபத்தையும் நீங்களே பண்ணுங்க ஐயா, முன்னாடி ஜபம் எல்லா ஜபத்தையும் நீங்களே பண்ணுங்கன்னு அவரு சொன்னார். பிரசங்கத்தை எனக்கு கொடுக்கல, என்னத்த ஜபம், எல்லாத்தையும் நீங்களே பண்ணிக்கலாம் போங்க, எனக்கு அந்த இதுல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் கடைசியில பிளான் மாத்த வேண்டியிருந்துச்சு. இப்படித்தான் எல்லாமே, எனக்கு முக்கியமான வேலை இருக்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். இப்படிப்பட்டவங்க தேவராஜ்யத்தில் அந்திரேயா அப்படி இல்லை பாருங்களேன். அந்திரேயா அப்படி இல்லை, தன்னுடைய தேவராஜ்யம் வேலை நடந்தா போதும், ஆண்டவர் சுவிசேஷம் பரவனா போதும், கடைசி சீட்டு எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு தாழ்மையான ஒரு மனுஷன். பாருங்களேன், முதலாவது ஆண்டவர் அந்திரேயா தான் கூப்பிட்டார் சரிங்களா. யோவானோடு முதல்ல அழைக்கப்பட்டது அந்திரேயா. பேதுருவை போய் கூட்டு வந்ததே நான் தானே உன்னை கூட்டு வந்தேன், நீ என்ன ரொம்ப எகிர்ற, நீ என்ன கூட பேர் முன்னாடி இருக்கிறியா அப்படியெல்லாம் இல்ல, நான் பின்னாடி பின்னாடியே இருந்துக்கிறேன், வேலை நடந்தா போதும், ஆண்டவர் மகிமைப்பட்டா போதும், இயேசுகிட்ட மக்கள் வந்தா போதும், எனக்கு லாஸ்ட் பெஞ்ச் விருப்பத்தோடு நான் உட்காந்துக்கிறேன், மறைஞ்சிருந்தாலும் வருவாள், என்னை எல்லாரும் பேதுருவுடைய தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் வருவாள், சகோதரன் சொல்லி தட்ஸ் ஃபைன். அபரூபமான மனுஷர்கள், எங்க அந்த மாதிரி மனுஷர்கள், அவர் இன்னர் சர்க்கிள் இல்ல, எப்ப பாரு கூட்டு போனா இவங்க மூணு தான், நானு உங்க குரூப் தானே இல்ல, இவங்களை விட்டு போயிடுவாரு, அது அவரை ரொம்ப பாதிச்ச மாதிரி தெரியல, மறுரூப மலைக்கு எல்லாம் பாதிச்ச மாதிரி தெரியல, பரவாயில்லங்க பரவாயில்ல. பாருங்களேன், இந்த மாதிரி அபரூபமான மனுஷர்கள், விருப்பத்தோடு கடைசி இடத்தை எடுத்துக்கிறவங்க, தங்களுடைய பேர் வரணும், தங்களுடைய பேரை புகழணும்னு விரும்பாதவர்கள். நம்ம எல்லாரும் சொல்றோம், டீசெண்டா சொல்லுவோம், ஐயோ புகழ்ச்சி எல்லாம் எனக்கு பிடிக்காது, நானும் சொல்லுவேன், என்னை பத்தி புகழ் எல்லாம் பேசாதீங்க, ஆனா உண்மை உண்மனத்துல கருத சொல்றேன், ஏதாவது புகழ்ந்து பேசினா கொஞ்சம் ஒரு மாதிரி வச்சுக்கோ, ஆனா உள்ளுக்குள்ள குடுகுடுன்னு இருக்கும், என்ன பேசுறாங்க என்ன சொல்றாங்க நமக்கு, இல்ல அதை பத்தி வெக்கம்தான் பண்ணணும், நம்ம வெக்கம்தான் பண்ணணும் இல்லைங்களா, உனக்கு என்ன புகழ்ச்சி, நீ யாரு, நீ அந்திரையா அப்படி பிடிக்க, தன் பேரே வரலனாலும் கேரே பண்ண மாட்டேன் பாருங்களா, கேரே பண்ண மனுஷ புகழ்ச்சி அப்படித்தாங்க, அருமையான மனுஷன், அபரூபமான மனுஷன், தன்னுடைய முழு சப்போர்ட்டும் கொடுப்பாரு, முழு எந்த அளவுக்கு எல்லாரையும் கூட்டு வருவாரு, ஒருபோதும் தன்னுடைய பேர் வரணும்னு விரும்புறதே இல்லை, தன்னுடைய பேர் வர்றது விரும்பணும்னு இல்லை, மறைந்திருந்து எல்லா வேலையும் செய்யறவர், அந்த மாதிரி ஜனங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஜனங்க இருக்கிறாங்க, எல்லா சபை தலைவர்களும் பெரிய தலைவர்களும் இப்படிப்பட்ட ஜனங்களை தான் நம்ப முடியும், இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் எல்லா பெரிய ஊழியங்களுக்கும் முதுகெலும்பு இவங்க தாங்க, இப்படிப்பட்ட ஜனங்கள் தான், தங்களுடைய பேரு வருதா பாக்குறது இல்ல, தாங்க வருதா பாக்குவேன், பின்னாடி இருந்து எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறவங்க அவங்க தான், அவங்கள நம்பித்தான் ஆண்டவருடைய ஊழியங்களே பெரிய ஊழியங்களே இருக்கு தெரியுமா, அந்திரையாங்களை இப்படிப்பட்ட அந்திரையாங்களை நம்பி பேக்ரவுண்ட்ல வேலை செய்யறாங்க, தங்க பேரு புகழ் தங்களுக்கு புகழ்ச்சி வரணும்னு விரும்புறவங்க அல்ல, பாருங்களேன் அதான் அந்திரையா, இப்படிப்பட்ட மக்கள் பாருங்களேன், இப்படிப்பட்ட மக்கள்னால தான் எந்த ஊழியமும் சபையும் வளர முடியும், வளர முடியும், எந்த சபையும் வளர்ந்து வளராம போறதுக்கு, அந்த சபை அழிஞ்சு போறதுக்கு காரணம் அந்த சபையில இப்படிப்பட்ட அந்திரையாங்க இல்லாததுனால தான், ஏன் எத்தனை பேர் இருக்கிறாங்க, சுயநலம் பிடிச்சவங்க பெருமை பிடிச்சவங்க ஏதாவது ஒரு ஒரு உண்மை இல்ல ஒரு பின்னு கீழே விழுந்த பின்னு எடுத்துட்டா நான் தான் எடுத்தேன் அதை எடுத்து வச்சேன்னு பேர் அவங்களுக்கு வரணும், கேவலம் ஒரு அப்படி அவங்களுடைய செஞ்ச வேலை அவங்களுடைய செஞ்ச புகழ் அவங்களுக்கு ஒன்றும் கனம் கொடுக்கல, அவங்களுக்கு ஒன்றும் மரியாதை கொடுக்கல, அப்ரிஷியேட் பண்ணலன்னா அவங்களுக்கு ஒரு நிராகரிச்சிட்டோம்னா கூறையே எடுத்து கீழே கொண்டு வந்துருவாங்க, என்ன மதிக்கல எனக்கு பேரை கொடுக்கல அப்படின்னு அவங்க பேர் வரலன்னா போது அந்த ஊழிய சுயநலத்துல அகங்காரத்துல அந்த ஊழியத்தை கூட கெடுக்கிறதுக்கு அவங்க ஆயத்தப்பட்டுருவாங்க, ஏன் அவங்க பேருக்காக, அந்திரையா அப்படி இல்லைங்க, தன் பேரே வரல, ஏசு எப்ப பார்த்து தன்னோட கூட்டு போல தூக்கி 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 பின்னாடி வச்சாலும் நான் பின்னாடியே இருந்துகிட்டேன், தேவராஜ்யம் வளருது சுவிசேஷம் பரவுதுன்னா என் பேரே அங்க இருக்க வேண்டியதில்லை, சந்தோஷம் அதுலயே நான் ஆனந்த திருப்தியில இருப்பேன், அந்த மாதிரி அந்திரையாங்க, எங்க அபரூப மனிதர்கள், அவங்களை பார்த்தா எனக்கு பார்த்தா ரொம்ப நாள் சில வாழ்க்கையில அனுபவங்களை பார்த்துருக்கேன், எவ்வளவு செய்வாங்க ஒண்ணுமே அவங்க பேரை வச்சுக்கு முன்னாடியே வைக்க மாட்டாங்க, அவங்க பார்த்தா அட்மயர் தான் பண்ணாங்க, என்ன தெய்வீக குணம் அப்படின்னு, அப்படிப்பட்ட மனிதர்கள் வேணுங்க சபைக்கு, அப்படிப்பட்ட மனிதர்கள் வேணும், அந்திரையா மாதிரி தனித்தனி ஆளுங்களா பேசி தன் குடும்பத்திலையும் தன் சின்ன பிள்ளைங்ககிட்டயும் தள்ளப்பட்டவர்களையும் மோசமா இருக்கிறவங்கள குடிகாரங்கள வேசித்தனமால அவங்களெல்லாம் பேசி எல்லாரும் வாங்க இயேசுக்கிட்ட, இயேசுக்கிட்ட கொண்டு 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 இயேசுக்கிட்ட கொண்டு வருகிற மக்கள், பின்னாடி இருந்து வேலை செய்யற மக்கள், சின்ன இடத்துல மறைந்திருக்கிற இடத்துல தங்களுக்கு பேர் கொடுத்தாலும் தேவ மகிமைப்பட்ட அப்போது ஒண்ணு அதை பார்த்து மகிழ்றவங்க, அந்த மாதிரி மக்கள் வேணும், அந்த அப்போஸ்தலன் அன்னைக்கு எனக்கு பேர் இல்லாம இருக்கலாம், ஆனா என்ன தேவ ராஜ்யத்துல ஒரு நித்திய அப்போஸ்தலனாக 12 இஸ்ரவேல் கோத்திரங்களை ஆளுகிறவர்களாக ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்டார், இவரும் ஒரு அப்போஸ்தலன் தான், இன்னைக்கு கூட உலகத்துல அவருக்கு என்ன பேர் இருக்கு எனக்கு தெரிஞ்சு, பெரிய பெரிய எந்த நகரம் பெரிய நகரத்துக்கு போனாலும் அங்க செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் இல்லாம இருக்கா, நம்ம ஊர்லயும் இருக்கு தெரியுமா, கபன் ரோட்ல சென்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச், அது இப்ப பாரம்பரிய சபையா மாறி போச்சு, ஆனா அங்க கல்யாணத்தெல்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன், சென்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் இல்லைங்களா, அது எந்த ஊர்லயும் இருக்கு. அந்த கத்தோலிக் ட்ரெடிஷன்ல அவர் வரும்போது, அவர் வந்து மரித்த பிறகு, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு கிரீக் பட்டணத்துக்கு போய் அங்க சுவிசேஷத்தை அறிவிச்சார். அவர் கடைசியில சிலுவையில் அறையணும், உன்னை இயேசு மாதிரி சிலுவையில் அறையணும், இயேசு மாதிரி என்ன அறையாதீங்க, வேற எப்படின்னா அறையலைன்னா ஓகே, நீ ஒண்ணுமே இல்லை, யூ ஆர் ஜீரோ, யூ ஆர் எக்ஸ் என்ற மாதிரி, எக்ஸ் என்ற சிலுவையில தான் அவர் அறிஞ்சார். இப்படி அறையல, பிளஸ் சிலுவை, எக்ஸ் என்ற சிலுவையில தான் அவர் அறிஞ்சார். சில கத்தோலிக் பாரம்பரியம் இதுல வந்து ஸ்காட்லாண்ட பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு ஒரு மதிக்கிற ரொம்ப ஒரு பரிசுத்தமான ஊர், அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சென்ட் ஆண்ட்ரூஸ் டேன்னு இருக்கு, நவம்பர் 30ஆம் தேதி வந்து சென்ட் ஆண்ட்ரூஸ் டே, அவங்களுக்கெல்லாம் ஹாலிடே, பேங்க் கவர்மெண்ட் ஹாலிடே ஆண்ட்ரூஸ் டே அப்படின்னு. அவங்க மேப் பாத்தீங்கன்னா, ஸ்காட்லாண்ட் மேப் பாத்தீங்கன்னா அது எக்ஸ் இருக்கும், பெரிய எக்ஸ் நடுவில் இருக்கும். ஏன், இவர் அறிஞ்ச சிலுவையின் சின்னம், அது இவர் அறிஞ்ச சிலுவை. அவருடைய பர்த்டே, அவருடைய செத்த நாளை தான் சென்ட் ஆண்ட்ரூஸ் டேன்னு கொண்டாடுவாங்க. அங்க ஒரு நகரத்துக்கு பேரே சென்ட் ஆண்ட்ரூஸ் சிட்டி, அங்க ஒரு பெரிய சென்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ரொம்ப இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆண்ட்ரூவை பத்தி இருக்குது பைபிள்ல. ஒரு சுவிசேஷத்தையும் அவர் எழுதல, ஒரு ஒரு நிருபத்தையும் அவர் எழுதல, எந்த பெரிய சபையும் ஸ்தாபித்தார்ன்ற ஒரு ரெக்கார்டு இல்ல. ஆனா எப்ப பாரு, மனுஷன் வாழ்க்கையெல்லாம் தான் மூச்சு விட்டதே, தன் வாழ்க்கையில மிகவும் பெருசா எண்ணக்கூடிய இயேசு கிட்ட மக்களை கொண்டு வரணும், அதான் அவருடைய உயிர் ஆசை. கடைசி வரைக்கும் அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தார், இயேசு கிட்ட கொண்டு வரணும். சின்ன டேலண்ட் தான், சாதாரண மனுஷன் தான், பெரிய கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண முடியாது தான், பெரிய ஒரு கதாநாயகன் மாதிரி ஹீரோவா அவர் இருந்து இருக்க முடியாது தான், ஆனா இயேசுவோடு நெருங்கி இருந்த சீஷர்கள் அவரும் ஒருத்தர் தான். ரொம்ப ஆழமான ஒரு மனுஷன், கடவுள் அப்பேற்பட்ட மனுஷர்களையும் பயன்படுத்துறார். நம்ம நினைக்க கூடாது இவருக்கு என்ன இருக்குது, இவருக்கு என்ன வரம் இருக்குதுன்னு இல்ல, அந்த மாதிரி பின்னாடி இருந்து வேலை செய்கிற ஆண்ட்ரூவையும் ஆண்டவர் பயன்படுத்துறார். குளோரியஸ், அவங்களுக்கு எல்லாம் குளோரி, பெரிய குளோரி அவங்க கொடுக்கிறார் பாருங்களேன். அப்பேர் ஆண்டவர் தான் கணக்கிட முடியும். இப்பேற்பட்ட ஆத்மாக்களுடைய வேல்யூ ரொம்ப பெருசு. ஏன், இப்படிப்பட்டவங்க தான் பேதுரு மாதிரி ஆளுங்களை ரீச் பண்ணவே முடியும். பேதுரு கிட்ட ஒருத்தரும் போக முடியாது, அந்திரையா மட்டும்தான் போக முடியும். அந்த மாதிரி பேதுருவா இருக்கிற எத்தனையோ பேர், இப்படிப்பட்ட அந்திரையாங்கத்தான் ரீச் பண்ண முடியும். நாங்கெல்லாம் பிரசங்கியா இருக்கிறவங்க கிட்ட கூட போக முடியாது, ஆனா அந்திரையா மாதிரி ஆளுங்க போய் ரீச் பண்ண முடியும் பாருங்களேன். அருமையான தாழ்மையான மனுஷன். ஓகே, முதலாவது பார்க்கிறோம். ரெண்டாவதாக இன்னொரு மனுஷனை பத்தி பார்ப்போம், இன்னொரு அப்போஸ்தலன். அடுத்ததாக யாரு, அடுத்ததாக யாக்கோப், ஜேம்ஸ். அவருடைய அப்பா பேரு ஜெபதேவின் குமாரன், ஜெபதேவின் குமாரன். ஜெபதேவ்ன்றவர் வந்து ஒரு பெரிய மீன் பிடிக்கிற பிசினஸ் வச்சிருக்கிறார். அவருக்கு ரெண்டு பையனுங்க, எத்தனை பொண்ணுங்க இருந்துச்சு தெரியல, யோவானும் யாக்கோப். ஒரு பெரிய பிசினஸ், ரொம்ப சக்சஸ்ஃபுல். ஏன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பிரதான ஆசாரியர்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரியும், யோவானுக்கும் தெரியும். அதை வச்சுதான் இயேசுவை பிடிச்சிட்டு போகும்போது அந்த கோட்டை ஆட்டில் பேதுருவையும் கூட்டு போனார், யோவான் தான் கூப்பிட்டு போனார். ஏன்னா ரொம்ப ரிச் மேன், அவர் ரொம்ப மீன் பிடிக்கிற பெரிய பிசினஸ் அவருக்கு இருந்துச்சு. அவருடைய ரெண்டு மகனுங்க தான் யாக்கோபும் யோவான், யாக்கோபும் யோவான். இவங்க வந்து மீன் பிடிக்கிறவங்க தான். ரொம்ப யோவானை பத்தி எடுத்து, யாக்கோபை பத்தி எடுத்தோம்னா, ஜேம்ஸ பத்தி கொஞ்சம் தான் விஷயம் இருக்கு. ஆனா அவரை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வசனம், மார்க் 3:17 அவரை பத்தி போட்டிருக்கு பாருங்க. என்ன பேரு, இடி முழக்கத்தின் மக்கள் அப்படின்னு ஒரு பேர் பாருங்களேன். என்ன பேர் கொடுத்தா இப்படியா கொடுக்கறது, இடி முழக்கத்தின் மக்கள்னா என்னன்னு யோசிச்சு பாருங்க. இடி முழக்கத்தின் மக்கள் அப்படின்னா அவங்க இப்படி இருந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு விதத்துல அவங்க எங்க வர்றாங்களோ வரும்போது இடி இடிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இடி முழக்கத்தின் மக்கள். அவங்க வந்து பேசுற சத்தமா இருக்கலாம், லவ்வோட சத்தத்தோடு பேசுறது, அது மாத்திரம் வந்து இம்பாக்ட் பண்ணா பார்த்து வந்துட்டு போனா, பேசிட்டு ஏதாவது சொல்லிட்டு போனாங்கன்னா இடி அடிச்ச மாதிரி, இடி அடிச்சுட்டு போன மாதிரி இருக்கியா இவங்க பேசுனது அப்படின்னு. இடி முழக்கத்தின் மக்கள், சன்ஸ் ஆஃப் தண்டர் அப்படின்னா என்ன காட்டுதுன்னா, ரொம்ப வைராக்கியமாக, ரொம்ப ஆக்ரோஷமாக, ரொம்ப அனலா இருக்கிறவங்க தான் பார்க்கிறோம். ஆந்திரேயும் அமைதியா இருக்கிறவர், இவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக, ரொம்ப வைராக்கியமாக இருக்கிற மக்கள். இவருடைய வைராக்கியத்தை பத்தி நம்ம என்ன சொல்லணும், அது அவ்வளவு வெளிப்படையா தெரியலனாலும் நெசசரி கான்சிக்வன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம விசுவாச அறிக்கையில் இருக்குது சில காரியங்கள் நேரடியா வேதத்துல போட்டிருக்கு, இன்னும் சில காரியங்கள் தவறழைக்காம அதை பார்க்கும் போது நம்ம நெசசரி கான்சிக்வன்ஸா பார்க்கணும். பாருங்களேன், ஒரு இடத்துல அப்போ சபை வளர்ந்து, புதிய ஏற்பாடு சபை வளர்ந்துகிட்டு போகும்போது யூதர்கள்லாம் ரொம்ப கலங்கி போறாங்க, ரோமர்கள் கலங்கி போறாங்க. ஏரோது என்ன பண்ணாரு தெரியுமா, பேதுருவையோ யாக்கோபியோ பிடிச்சி பேதுருவை ஜெயில போட்டாரு, யாக்கோபுவை தலைய வெட்டிட்டார். இந்த யாக்கோபுவை தான் ஏன் அப்படின்னா, அப்படின்னா என்ன நம்ம காட்டுதுன்னா, பேதுருவை விட சபை வளர்வதற்கும் பிரசங்கம் வல்லமையிலையும் சபை சுவிசேஷம் பரவுவதற்கும் ரொம்ப பிசாசு ராஜ்யத்துக்கு டேமேஜ் செஞ்சுட்டு வந்தது யாக்கோபு. ஏன் பேதுருவை முதல்ல கொள்ளல, பேதுருவை வந்து அப்புறம் யூதர்களுக்கெல்லாம் பேதுருவை கொன்னாலும் பிடிக்கும்ன்றதுனால தான் பேதுருவை மேல கை வச்சு ஜெயில போட்டார். ஆனா முதல்ல தலையை வெட்டினது யாக்கோபு தலையை தான். அப்படின்னா என்ன காட்டுது, இடி முழக்கத்தின் மக்கள் மகன் இவர். அந்த மகனை வந்து சுவிசேஷத்துக்காக பயன்படுத்தி ஆரம்ப சபையில் எந்த அளவுக்கு அனலாக தீவிரமாக வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், எந்த அளவுக்கு ஊழியர் செஞ்சிருக்கிறார்னா, முதல்ல அந்த மனுஷன் தலையை எடுத்தா எல்லாம் சரியா போகும் அப்படின்னு ஏரோது நினைச்சு அவரு தலையை எடுத்திருக்கிறார். பாருங்களேன், அப்போஸ்தல நடவடிக்கைகள் அதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது அவரை தான் வெட்டி இருக்கிறார். ரொம்ப முதலாக முதல் 12 பேர்ல ரத்த சாட்சியா மறிச்சதுன்னா அது யாக்கோபு தான். ஏசு போய் 14 வருஷத்திலேயே போயிட்டார் மனுஷன், இடி முழக்கத்தின் மக்கள் மகன். 14 வருஷத்திலேயே பாருங்களேன், முதலாக ரத்த சாட்சியா மறிச்சது ஒரு தண்டர் இண்டிவிஜுவல்லாம். அவருடைய வைராக்கியம், இயேசு வந்து ஒரு இடத்துல வந்து அந்த ஆலயத்துல வியாபாரத்தெல்லாம் பார்க்கும் போது தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு சொல்லி அந்த சாட்டையை பண்ணி எல்லாரையும் விரட்டி அடிச்சார் இல்லைங்களா. அந்த நெருப்பு தான் இந்த மனுஷன் பிடிச்சிட்டு ரொம்ப வைராக்கியமா இருந்த மனுஷன், வெரி அனலா இருந்த மனுஷன். பாருங்களேன், வைராக்கியம் ரொம்ப நல்ல குணம், நமக்கு இல்லவே இல்லை, ரொம்ப குறையும் இல்லைங்களா. வைராக்கியம் இருந்துச்சுன்னா நம்ம 2வது பாட்டை 1வது பாட்டை அப்படி பாடிய சும்மா யோசிச்சு பாருங்களேன். வைராக்கியமா இருக்கிறவர்கள் ரெண்டு பேர் வைராக்கியமா இருந்தா அந்த அனல் மத்தவங்களுக்கு பிடிக்கும். யாக்கோபு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன், வேலையை செய்யணும். ஆனா சில நேரங்கள்ல வைராக்கியம் நல்லது, ஆனா அதிகத்து மிஞ்சின வைராக்கியம் கஷ்டம் இல்லைங்களா. ஓவர் ஜெல்லஸ் வாங்க, அந்த மாதிரி அளவுக்கு மீறி கோலார் மாதிரி அளவுக்கு மீறி வைராக்கியம் இருந்துருச்சுன்னா சில நேரத்துல ஞானம் இல்லாம போயிருவோம், நம்ம செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சிருவோம் நம்ம இல்லைங்களா. சில நேரத்துல உணர்வே இல்லாம போயிடும், மக்களுடைய உணர்வுகளே மதிக்காம வைராக்கியத்துல ரொம்ப போயிருவோம். வைராக்கியம் இருக்கணும், ஆனா ஓவரா இருக்கக்கூடாது. ஓவர் ஜெல்லஸா நம்ம இருக்கிறது தப்பு. ஆனா இப்படிப்பட்ட மனிதர்களையும் ஆண்டவர் பயன்படுத்துறார். அமைதலா இருந்த அந்திரேய பயன்படுத்துற மாதிரி மிகுந்த வைராக்கியம் உள்ள யாக்கோபியும் அவர் பயன்படுத்துறாரு. பாருங்களேன், ஒரு இடத்துல அவர் வைராக்கியத்தை பத்தி படிப்போமே, யோவான் 9 இது லூக்கா 9 அதிகாரத்துல 51 வசனத்துல என்ன நடக்குதுன்னா, இயேசு ஆனவர் வந்து எருசலேமுக்கு போகணும்னு முடிவு பண்றார். ஏன்னா அவர் மறிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, எருசலேமை நோக்கி அவர் போறார். அவர் போகும்போது போற வழி வந்து சமாரியா, அந்த சமாரியாவை கடந்துதான் அவர் போகணும். அதனால எல்லாம் ஆயத்தம் பண்ணுங்க, மெசேஜஸ் எல்லாம் அனுப்பி இயேசு வரப்போறாருன்னு ஒரு மெசேஜ் எல்லாம் அனுப்புனா அந்த சமாரியர் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவர் வரவே கூடாது எங்க ஊருக்குள்ள, எங்க ஊருக்கு வரணும்னா வரலாம். அவர் எருசலேமுக்கு என்ன போறதுன்னா, எருசலேம் இவங்களுக்கு பிடிக்காது சமாரியர்களுக்கு, அந்த எருசலேம் ஆலயத்தையும் பிடிக்காது. ஏன்னா இவங்களே ஒரு ஆலயத்தை வச்சிருப்பாங்க ஜெருசலேம்னு, அங்க போறதே பிடிக்காது. ஏன்னா அவங்க இவங்களை பிடிக்காது, இவங்களை அவங்களை பிடிக்காது. அதனால இயேசு அங்க விடல, அங்க வந்த மெசேஞ்சர்ஸையும் துரத்தி இருக்காங்க, கல்லடிச்சு விரட்டி இருக்காங்க. இத வந்து சொன்ன உடனே பாருங்களேன், 53 இருந்து படிங்க,
அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்ட போது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இறங்கி இவர்களை அழிக்கும்படிக்கு நாங்கள் கட்டளையிட உமக்கு திட்டமா என்று கேட்டார்கள்.
இடி முழக்கத்தின் பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, சமாரியா உள்ள அலோ பண்ணல, ஆண்டவரே ஆண்டவரே என்ன இது, நாங்கள் எலியா அக்கினியை கொண்டு வந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க, எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க உடனே அக்கினி இறங்கி முழு சமாரியா சோதம் மாதிரி சாம்பல் ஆக்கிடலாம் ஆண்டவரே, என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லி இடி முழக்கத்தின் மக்கள்லாம் இதான். அப்ப ஆண்டவர் அவங்களை திட்டுற திட்டி கடிந்து போல என்ன ஆவி உங்களுக்கு இருக்கு. இங்க பாருங்க இவங்களா எக்ஸாம்பிள், எலியாவை பார்த்து ரொம்ப அட்மயர் பண்ணிருக்கிறாங்க, எலியா மாதிரி வைராக்கியமா நம்ம இருக்கணும் அப்படின்னு. அந்த ஆண்டவர் பார்த்து திட்டுற, நான் இப்போ அழிக்கிறதுக்காக அவங்கள வரல, அது வரப்போற ஒரு நாள், ஆனா இப்போ மனிதகுமாரன் ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறேன். மிஷினரிஸா நீங்க போகணும், இதான் மிஷினரி வேலை. என் பேச்ச கேட்கலன்னா எரிஞ்சு போங்க, நீங்க நாசமா போங்க, நீங்கன்றது இல்ல வேலை. வைராக்கியமா அவங்க எந்த அளவுக்கு வைரா அக்கினிய கொண்டு வந்து இறக்கிடலாம் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவர் ஒரு பாம்பு போட்டுடலாம் அந்த ஊர்ல அப்படின்னு இருக்கிறார். நோ, ஆண்டவர் அவங்களை கடிந்து கொள்றேன். பாருங்களேன், இந்த மாதிரிதான் சில நேரத்துல வைராக்கியமா இருக்கும் போது நம்மளால கொஞ்சம் பொறுத்துக்க முடியாது, நம்மளால டாலரேட் பண்ண முடியாது. சில நேரங்கள்ல ஒரு இன்சென்சிட்டிவ் ஆயிடும், உணர்வு இல்லாதவர்கள் ஆயிடுவோம். அப்படிப்பட்டவர்கள் எப்படி மிஷினரி ஆகுறது பாருங்களேன். இன்னொரு இடத்துலயும் வைராக்கியமா இருக்கிறவங்க ரொம்ப லட்சியவாதிகளா இருப்பாங்க, அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும், அதை அறிஞ்சிடணும், பெருசா ஆயிடணும்ன்ற மாதிரி. இந்த வைராக்கியம் இவங்களுக்கும் இருந்ததுனால இவங்க போய் என்ன பண்ணிருக்காங்க, நேரா கேட்க முடியாம அவங்க அம்மாவை கூட்டு வந்து, யாரு, ஜெபெடேயுடைய வைஃப் கூட்டு வந்து, இயேசு கிட்ட கூட்டு வந்து ஒரு ரிக்வெஸ்ட், போன வாரம் கூட நான் சொன்னேன், என்ன கேக்குறாங்க, ஆண்டவரே, அந்த அம்மா வந்து கேக்குது, ஆண்டவரே நீ ராஜ்யத்துல வரும்போது என்னுடைய அருமையான முத்தான ரெண்டு பிள்ளைங்க உங்களுக்கு ரைட் சைட்லயும் லெப்ட் சைட்லயும் இருக்கணும். அம்மா இல்லையா, உங்ககிட்ட இருக்கிறதுலயே கிரீம் என் பிள்ளைங்க தான். இந்த பேதுரு பாருங்க, ஓரங்கிட்டு கிடக்குற அவரை போய் மேல வச்சிருக்கிறீங்க, அவரெல்லாம் தூக்கி போடுங்க. யாக்கோபு பாருங்க, என்ன பத்தி எறிகிறான், என் மகன் முத்தா இருக்கிறான், அவனை தான் நீங்க ரைட்ல வைக்கணும், யாக்கு யோவான லெப்ட்ல வைக்கணும், உங்க பக்கத்துல உட்காரணும் அப்படின்னு. பாருங்க, இது இவங்களுக்கு தான் ஆசை. வைராக்கியமா இருக்கிறவங்க அந்த மாதிரி லட்சியவாதிகளா இருப்பாங்க, அந்த மாதிரி லட்சியத்துல இவர் வந்து கேட்க வைக்கிறாரு அவங்க அம்மா மூலமா. ஆண்டவர் அதையும் பார்த்து கடிந்து கொள்றாரு இல்லையா, நீங்க என்னத்த கேக்குறீங்கன்னு தெரியுமா, நான் குடிக்கிற பாத்திரத்தை உங்களால குடிக்க முடியுமா, என்ன சொல்றாங்க, வைராக்கியம் எந்த அளவுக்கு. ஆமா ஆண்டவர், குடிச்சிருவான், குடுங்க பாத்திரமாவது, என்ன குடிச்சிடற இப்பவே அப்படின்றாங்க. ஆண்டவர் பார்த்து சிரிக்கத்தான் செஞ்சிருப்பார், குடிப்பீங்க நீங்க, உங்களுக்கு வர பாத்திரத்துல குடிப்பீங்க, அதை குடிச்ச பிறகுதான் அந்த மகிமை காணா. என் ரைட்லயும் லெப்ட்லயும் உட்கார்றது நான் முடிவு பண்றது இல்லையா, பிதா முடிவு பண்றது. இந்த மாதிரிதான் இவரு இவருடைய குணம். யாக்கோபை பத்தி பார்க்கும் போது ஒரு வைராக்கியம் உள்ள, ஒரு அனல் உள்ள ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட மனிதர்களையும் ஆண்டவர் பயன்படுத்துற பாருங்களேன். இத பாக்குறோம், அவங்களுடைய வைராக்கியம் வந்து புதிய ஏற்பாடு சபையில நான் சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட வைராக்கியத்தை, இது ஒரு வீக்னஸ் தான் ஒரு விதத்தில், ஒரு லட்சியம் ஒரு வைராக்கியம், ஓவர் வைராக்கியம் ஒரு வீக்னஸ். ஆனா கிறிஸ்து என்ன அருமையா பண்றாரு தெரியுமா, எது பலவீனமா இருக்கோ, எது அந்த மனுஷன்ல ஒரு இதா நினைக்கிறோமோ அதையே அவர் கட்டுப்படுத்தி, ஒரு குதிரைக்கு வந்து ஓடுற வேகம் அதிகம், அது ஓடி கராமுடான்னு எங்கெங்கயோ ஓடி இடிச்சுக்கும், ஆனா அதை கட்டுப்படுத்தி அதை அடக்கி அந்த வேகத்தை சரியான பாதையில சரியான நோக்கத்துக்கு பயன்படுத்துற மாதிரி இந்த குதிரையை கட்டுப்படுத்தினார் ஆண்டவர். கட்டுப்படுத்தி ஒரு கண்ட்ரோல் பண்ணி அவன் நாக்க அடக்க சொல்லி கொடுத்து, அவனுடைய வைராக்கியத்தை அடக்க சொல்லி கொடுத்து, ஞானமான விதத்தில் தேவராஜ்யத்துக்கு பயன்படுத்துற மாதிரி இந்த குதிரையை கட்டுப்படுத்தி கொண்டு வந்து புதிய ஏற்பாடு சபையில 14 வருஷம் தூணாக நின்று சபை பரவுவதற்கு அனலாக வேலை செஞ்சாரு யாக்கோ. அது ரெக்கார்ட் நமக்கு இல்லை, ஆனா ரொம்ப எந்த அளவுக்கு அவர் வேலை செஞ்சிருக்கிறாருன்னா, இந்த வேலை நிக்கணும்னா அவர் தலையை வெட்டினாதான் முடியும்னு ஏறோது அவர் தலையே வெட்டி இருக்கிறார் பாருங்களேன். ஆண்டவர் அவர் பயன்படுத்தினார், மாத்தினார் உலகத்தை மாற்றுவதற்கு. அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள லட்சியவாதியான ஒரு யாக்கோபியும் ஆண்டவர் மாத்தி அந்த குதிரையை அடக்கி சரி பண்ணி இருக்கிறார். இப்படிப்பட்டவர்களையும் பயன்படுத்துறார். பின்னாடி இருந்து அமைதலாக வேலை செய்கிற அந்திரேயா மாத்திரம் இல்லை, அனலா லட்சியம் நிறைந்திருக்கிற சுயநலத்துல சில நேரங்களில் உணர்வில்லாத யாக்கோபியும் அவர் கட்டுப்படுத்தி சரிப்படுத்தி ஆண்டவர் பயன்படுத்துறதா தான் நம்ம இங்க பார்க்கிறோம். காட்லி ஜியல், தேவ பக்தி ரொம்ப நல்லது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் நம்ம யாக்கோபு கிட்ட இருந்து படிக்கிறோம். எப்படி அந்திரேயா கிட்ட இருந்து சுய பெருமையை நாடாமல் பின்னாடி இருந்து வேலை செஞ்சு தேவ மகிமை நடந்தா போதும்னு படிக்கிறோமோ, அந்திரேயா கிட்ட இருந்து என்ன படிக்குது, யோ யாக்கோபு கிட்ட இருந்து என்ன படிக்கிறோம், பக்தி வைராக்கியத்தை படிக்கிறோம், பக்தி வைராக்கியத்தை படிக்கிறோம். பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், வைராக்கியமா செய்யணும், அனலா இருந்து செய்யணும், அது நம்ம கிட்ட எவ்வளவு குறைவு இருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷன் சொன்னார், இந்த மாதிரி யோவான் மாதிரி யாக்கோபு மாதிரி வைராக்கியம் இருக்கிற 10 ஆளுங்களை கூடுங்க எனக்கு, இந்த நகரத்தைய புரட்டி காட்டுறேன். அந்த மாதிரி ஆளுங்க இல்லைன்னா வைராக்கியம் எல்லாம் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அனலா வைராக்கியம் நமக்கு இருக்கணும். யாக்கோபுக்கு இருந்துச்சு பாருங்கள, யாக்கோபுக்கு இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியம். சபையில இல்லாதது அது பெரிய பாவம்னு கூட வேதத்துல போட்டிருக்கு. ரெவலேஷன்ல வந்து நீங்க ஏன் அனலம் இல்லாம குளிரும் இல்லாம ஒரு எனக்கு வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கு, உங்களை துப்பி போடுவேன்ற ஆண்டவர். துப்பி போடுவேன்னா என்ன? என் அருவருக்க செய்றீங்க. அனலம் இல்லாம குளிரும் இல்லாம ஒரு வந்து வந்து ஒரு ஒரு வைராக்கியமே இல்லையா உங்களுக்கு? அது ரொம்ப தப்பு. யாக்கோபுகிட்ட நான் படிக்கிறது வைராக்கியம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். கடைசியாக அடுத்ததாக யாரு? யோவான். யோவானை பத்தி நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? ஏன் முதல் முதல் இந்த சபை ஆரம்பிக்கும் போது, என்னுடைய பிரசங்க ஊழியம் ஆரம்பிக்கும் போது எந்த சுவிசேஷத்துலேருந்து ஆரம்பித்தோம்? யோவான் சுவிசேஷத்துல தான் ஆரம்பித்தோம் இல்லைங்களா? வசன வசனமா 4-5 வருஷம் அதை பார்த்துருக்குறோம். ரொம்ப டியர் அப்பாஸ்டல், ஒரு காஸ்பல் அவர் எழுதியிருக்கிறார். 4 சுவிசேஷத்தை அவர் தான் எழுதினது. அது தவிர்த்து 3 நிருபர்கள், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் எழுதியிருக்கிறாரு. வேதத்தில் கடைசி ரெவலேஷன் புக், வரப்போற காரியங்களை எழுதினவர் இவர் தான். இவரை எப்படி தயார் செய்யணும் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப முக்கியமான ஒரு நபர், புதிய ஏற்பாடு அநேக பாகங்கள் எழுத வேண்டியவர். யோவானை பத்தி பார்க்கும்போது நமக்கு சில பேருக்கு ஒரு ஐடியா என்ன இருக்குன்னா, அந்த லெனார்டோ டாவின்சி ஒரு படத்தை எழுதினார். எழுதும் போது இயேசு பந்தியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அவர் கூட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சில பேர் எழுதியிருக்காரு, 12 பேர். அதுல வந்து பக்கத்துல ஒரு லேடி இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும். அது வந்து ஆக்சுவலா யோவான், ஆனா அவர் எழுதுனா அவருடைய பார்வைக்கு ஒரு லேடி மாதிரி ஒரு முடி வச்சு ரொம்ப சாஃப்டா ஒரு ஆண் மாதிரி லேடி மாதிரி ஒரு உருவத்தை அவர் கொடுத்து அவர் எழுதிட்டார். அதனாலேயே அநேக பேருக்கு யோவான நினைச்சோம்னா ஒரு அமைதலா ஒரு லேடி மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி தப்பான எண்ணம், தப்பு. அவரும் ஒரு ஈத இடி முழக்கத்தின் மகன், நம்ம மறந்துடக்கூடாது. எங்கெங்கெல்லாம் புதிய ஏற்பாடுல யாக்கோபு பேர் வருதோ அவர் பேர் தனியாவே வராது. எப்போ பாரு யோவான் பேரோடு தான் வரும். யாக்கோபு செஞ்சதெல்லாம் யோவானும் செஞ்சார். அவரும் இடி முழக்கத்தின் மகனாகத்தான் இருந்தார். அக்னியை கொண்டு வரலாமா ஆண்டவரேன்னு கேட்டது யோவான் கூட, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவரும் இடி முழக்கத்தின் மகன் தான். ஆனா ஒரே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து தனியா வர்றத பார்க்கலாம். மார்க் 9:38 பாத்தீங்கன்னா தனியா அவர் கொஞ்சம் கோபமா இருக்கிறார். ஒரு மனுஷன் மேல ரொம்ப அப்செட் ஆயிருக்கிறார். ஏன் அவருக்கு கோபம் படிங்களா?
அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம், அவன் நம்மை பின்பற்றாதவனானால் அவனை தடுத்தோம் என்றான்.
யோவானுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன என்ன பார்க்குவோம் அப்படின்னா, நம்ம கூட இல்லாத ஒருத்தன் போய் ஆவிகளை விரட்டுறத நாங்க பாக்குறோம் ஆண்டவரே. ஏய், அதெல்லாம் நீ செய்யக்கூடாது, தப்பு, நீ ஒரு கள்ள போதகர், செய்யக்கூடாதுன்னு அவங்க நிறுத்திட்டோம் அப்படின்னு. சில பேர் அப்படித்தான், நம்ம கூட்டத்துல இல்லைன்னா அவங்க எல்லாம் பொய், அது ரொம்ப தப்பு. ஒரு செக்ரட்டேரியன் சர்ச்னுவாங்க, செக்டேரியன் அப்படின்னா அந்த ஊர்ல அவங்க சபை மட்டும்தான் உண்மையான சபை, மத்த சபைகள்லாம் பொய் சபைங்க அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு போதும் தப்பு. ஆண்டவர் அவர் சபைகள் எங்கெங்கயோ வச்சிருக்கிறார் நமக்கு தெரியல, அவர் சபைகள் இருக்கு. ஆனா இப்படி யோவானுக்கு ஒரு மாதிரி ஒரு அன்காம்ப்ரமைசிங், இதுதான் உண்மை மத்ததெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி ஒரு அன்பெண்டிங், ஒரு அன்காம்ப்ரமைசிங் குணம் அவருக்கு இருந்துச்சு. நீ இந்த கூட்டத்துல இல்லைன்னா நீ தப்பு. ஆனா ஆண்டவர் அதை சரி செய்ய வேண்டியதா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு வீக்னஸ் ஆண்டவர் ரொம்ப அருமையா யோவான்ல சரி செய்ததை நம்ம பார்க்கலாம். என்ன பாத்தீங்கன்னா, யோவான் வந்து ரொம்ப அன்பு செய்யற கெப்பாசிட்டி அவருக்கு இருந்துச்சு. அன்பின் அப்போஸ்தலன்னா யோவானைத்தான் சொல்லணும். அன்பு அன்பு சகோதர அன்பு அன்பு அன்புன்னு எப்ப பார் பேசிட்டு இருப்பார். தன்னை பத்தி அவர் சுவிசேஷத்துல தன்னை பத்தி எழுதும் போது என்ன எழுதுவாரு? இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன். அன்பு அன்பு தான் ரொம்ப யோவானுக்கு. அந்த மாதிரி ரொம்ப அன்பு அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருக்கவங்க என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை? ரொம்ப அன்பு அன்பு அன்புன்னு பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அட்ஜஸ்ட், ரொம்ப சென்டிமெண்டலா இருந்துகிட்டு எது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, பாவம் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, கள்ளப்போதகம் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, சத்தியத்துக்கு உறுதியா இருக்க மாட்டாங்க பாருங்களேன். அது ஒரு எக்ஸ்ட்ரீம், அப்படி போயிடக்கூடாது ரொம்ப. அதனால நீங்க கள்ளப்போதகமா, நான் ரொம்ப அன்பானவங்க, உங்களை எல்லாரையும் நேசிப்பேன், நீங்க கள்ள போதகத்தை நம்பினாலும் உங்களை நேசிப்பேன், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அன்பு. அன்பு அது இல்ல உண்மையான அன்பு. யோவானுக்கு அப்படி அயர்ந்திருக்கலாம், ஆனா இந்த குணமா யோவானுக்கு இருந்துச்சு. என்ன, இதுதான் உண்மை, இதெல்லாம் உண்மை இல்ல. இது ரெண்டையும் ஆண்டவர் சரி பண்ணி அந்த மனுஷனை எப்படி மாத்தினார்னா, அன்போடு சத்தியத்தை பேசுகிற ஒரு அப்போஸ்தலனாக மாத்தினார். அன்பா இருக்கணும், சத்தியமும் இருக்கணும். அன்போடு சத்தியத்தை பேசுகிற ஒரு அப்போஸ்தலனுக்கு மாதிரியாக மாத்தினார். ஏன், ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாடுல பல பாகங்களை இவர் எழுதணும். அன்பை பத்தி இவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு போதகரா இருக்கணும். அது சென்டிமெண்டல் அன்பா இருக்க கூடாது, சத்தியத்தோடு பேசுகிற அன்பா இருக்கணும். அன்போடு பேசுகிற சத்தியமா இருக்கணும். அதனாலதான் இவருடைய எழுத்துக்களை பாத்தீங்கன்னா 80 தடவை அன்புன்ற ஒரு வார்த்தை வரும். அதே அளவுக்கு 70 தடவை சாட்சின்ற ஒரு வார்த்தை வரும். சாட்சி, சத்தியத்துக்கு சாட்சி, சத்தியத்துக்கு சாட்சி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். சாட்சி எங்க பார்த்தீங்களாலும் இவர் அன்பின் போதகர், அதே நேரத்தில் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவர். இது ரெண்டுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார், ரெண்டுமே இருக்கும். பாருங்களேன், பெரிய நிருபங்கள் யோவான் 1, 2, 3 அளவுல பெருசு இல்ல, ஆனா ரொம்ப அருமையான நிருபங்கள். ரெகுலேஷனை எழுதினவர் இவர் தான். சத்தியத்தை பத்தி ரொம்ப வைராக்கியமா இருந்தவர், அதே நேரத்தில் அன்பிலையும் வைராக்கியமா இருந்தவர். இயேசுவோடு அந்த சந்தியில வந்து இயேசுடைய நெஞ்சிலேயே அவர் படுத்திருந்தாருன்னு பாக்குறோம். இயேசு மேல இருந்த ஆழமான அன்புல மாத்திரம் இல்ல, இயேசு வாயில இருந்து வருகிற சத்தியத்தை முதல்ல அவர் வாயிலிருந்து வந்த உடனே தெளிவாக கிட்ட இருந்து நான் தான் கேட்கணும் அப்படின்ற சத்திய வைராக்கியம் அவருக்கு இருந்துச்சு. அன்பை தான் நம்ம அதை பாக்குறோம், ஆனா சத்தியத்திலயே ரொம்ப வைராக்கியமா இருந்தார். முதல்ல சத்தியத்தை நான் கேட்கணும் அப்படின்னு இயேசுடைய அன்புலையும் வைராக்கியம் சத்தியத்திலையும் பசித்தாக இவருக்கு இருந்ததை பாக்குறோம். ஆகவே இயேசுவை நேசிக்கிற ஒரு மனுஷனாக, அன்பின் போதகராக, சத்தியத்தில் அன்பை பேசுகிறவராக, சாரி அன்புல சத்தியத்தை பேசுகிறவராக இவர் இருக்கிறார். அவருடைய சுவிசேஷத்தில் இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன் அவர்களை ஒரு இடத்த வண்டி படிப்போம். யோவான் 13:23
அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே தாழ்ந்து கொண்டிருந்தான்.
பாருங்களேன், இயேசுக்கு அன்பா இருந்தவர் அப்படின்னா என்ன, நான் பாருங்க எவ்வளவு அழகா இருந்த, எவ்வளவு நல்லா இருந்த. இயேசு என்னத்தான் நேசிச்சாருன்னு அவரு சொல்லல, அது அவருக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம். என்ன மாதிரி ஒரு பாவி, என்ன மாதிரி ஒரு பாவி, சுயநலம் சுயநீதி உள்ளவர், சமாரியாவே அழிச்சிடலாம்னு சொன்ன பாவி, இயேசுவோட பக்கத்துல உட்காரணும்னு சுய லட்சியம் பிடிச்ச ஒரு பாவி, என்ன போய் அவர் நேசிச்சார். அவருடைய கிருபையை கொண்டாடுற விதத்தில், ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேஸ் என்ற மாதிரி கிருபையை கொண்டாடுற விதத்துல தான் அவர் என்னை நேசிச்சார். இயேசு அன்பா இருந்த சீஷன், ஒரு இருதயம் அன்பு நிறைந்த ஒரு அப்போஸ்தலன், அதே நேரத்தில் சத்தியத்தில் உறுதியா இருந்த ஒரு அப்போஸ்தலன். பாருங்களேன், அவரை தான் நம்ம பார்க்கிறோம். யோவானை பத்தி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். பாத்தீங்கன்னா இயேசு வந்து தான் சிலுவையில சாகும் போது யாரை பார்த்து எங்க அம்மாவை பார்த்துக்கானாரு, இவரைதான் பார்த்துக்காங்க, இதுதான் பார்த்துக்கானே. நான் அன்பு, இவருடைய அன்பு தெரியும் அவருக்கு. என்ன ஒரு பேர் தான் யோவானை பார்த்து என்ன அன்பு கூறுகிறாயான்னு கேட்கல இல்லைங்களா, பேதுருவை தான் கேட்டார். என் பேர் அன்பு கூறிய ஆடுகளை பார்த்துக்க, நீ யோவானுக்கு தான் அவங்க அம்மாவை பார்த்துக்கிற உரிமையை கொடுத்தார். அந்த அளவுக்கு அன்பு இயேசு மேல இருந்துச்சு அவருக்கு. பாருங்களேன், சரித்திரத்துல சொல்லப்படுது, மரியா இறந்து மரியாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா மரியாதையும் செய்து அந்த அம்மாவை அடக்கம் பண்ற வரைக்கும் அவர் எருசலேமே விட்டு போகல. கடைசி வரைக்கும் இயேசு கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்றுற வரைக்கும் அந்த மனுஷன் எருசலேம்ல இருந்து அதை நிறைவேற்றி தான் சுவிசேஷம் எடுத்துக்கிட்டு பத்மூர்த்தி அங்கெல்லாம் போன, ரோமுக்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொன்னார். இயேசு கொடுத்த கர்த்தருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார் அவர். பார்க்கிறோம், அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு மகன். பாருங்களேன், இடிமுழக்கத்தின் மகன், ஒரு பக்கம் சத்தியத்தை பொறுத்த அளவு அழமான வைராக்கியம், அதே நேரத்தில் அன்புள்ள ஒரு மனுஷன், அன்புள்ள ஒரு மனுஷன். இப்படிப்பட்டவங்களே இயேசு பயன்படுத்துறார். யோவான்கிட்ட நம்ம என்ன படிக்கிறோம், அன்பு, அன்பு தான் படிக்கிறோம். அன்பின் சீஷன், அவர் அன்பின் சீஷனாக பார்க்கிறோம், அதே நேரத்தில் சத்தியத்தை விட்டு கொடுக்காத ஒரு மனுஷனா பார்க்கிறோம். நம்ம அப்படி இருக்கிறோமா, சில நேரத்தில் அன்பு அன்பு அன்புன்னு போயிடுறோம், சில நேரத்தில் சத்தியம் சத்தியம்னு போயிடுறோம், அன்பு இருக்கிறது இல்லை. ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கிற ஒரு மனுஷனாக ஆண்டவர் அவர் மாத்திரதா பார்க்கிறோம். இதை முடிப்போம், என்ன மாதிரி மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்துறார் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் தெய்வம் வந்து மனுஷனாக வந்து அந்த சராசரத்தை படைத்த எல்லா ஞானம் உள்ள நித்திய தேவன், எல்லையற்ற தேவன் மனுஷனாக வரும்போது தன்னோடு நெருங்கி இருப்பதற்கு நாலு பேரை தெரிந்து கொண்டார். அந்த நாலு பேரையும் வகை வகையா இருந்துச்சு. பேதுரு ஒரு வகை இல்லைங்களா, ஒரு பிராஷா எல்லாத்துலயும் முந்தி விற்கிற ஒரு பேதுரு. ஆண்ட்ரூ ஒரு மாதிரி ஒரு அமைதியெல்லாம் ரிசர்வ்டா இருக்கிறவர், அவருடைய ரிசர்வ்னஸ் வச்சே அவர் எவ்வளவு அருமையா பயன்படுத்தினார். அவரு யாக்கோபு ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன், அவருடைய வைராக்கியத்தை ஒரு குதிரையை அடக்கின மாதிரி அடக்கி எவ்வளவு நல்லா சபைக்கு பயன்படுத்தினார். யோவான் அன்புல ரொம்ப பொங்குகிற ஒரு மனுஷன், அன்புலையும் சத்தியத்தை அவர் கற்றுக் கொடுத்து சத்தியத்தை அன்போடு பேச யோவானுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்ததை பாக்குறான். பாருங்களா, இந்த மாதிரி வகை வகையான மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்தி அவர் பயன்படுத்துறார். நமக்கு படுகிற பாடல் தான், நம்மளும் வகை வகையா இருக்கலாம், பல வீக்னஸஸ் நமக்கு இருக்கலாம். அந்த வீக்னஸஸ கட்டுப்படுத்தி ஆண்டவர் கிருபை அவர் ராஜ்யத்துக்கு பயன்படுத்த முடியும். இதுதான் பார்த்து நம்ம என்கரேஜ் ஆகணும். பாருங்களேன், சாதாரண மீன் பிடிக்கிறவங்க தான், சாதாரணமா மீன் பிடிக்கிறவங்க. பேதுரு வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க மனைவியை சிலுவையில் அரைஞ்சிட்டு இவரை அப்சைட் டவுன் சிலுவையில் அரைஞ்சாங்க. அந்திரேயாக அவர் வந்து கிரேக்குக்கு போய் அங்க இருக்கிற கவர்னர் உடைய வைஃபுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். இவருடைய பிரசங்கத்தை வந்து கவர்னருடைய வைஃப் தனித்தனியா தான் அவர் பேசி எல்லாரையும் கொண்டு வந்துட்டு அந்த வைஃப் அம்மா மாட்டிக்கிச்சு. இவருகிட்ட இயேசுவை பத்தி சொல்லி இயேசு கிட்ட கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்த பிறகு அந்த கவர்னருக்கு பெரிய பிரச்சனை, என்ன நீ நம்ம என் வேலைக்கே ஒல வச்சிருவ போல இருந்துட்டு இயேசுவை நான் விடுனா, இல்ல இயேசு அன்றி நான் வேற யாரையும் நம்ப மாட்டேன்னு இருந்துச்சு. பெரிய பிரச்சனையா போயிருச்சு. அதை கேட்ட உடனே அந்த கவர்னர் கோம் வந்து இதை மாத்தினவர் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்திரேயாவை எக்ஸ் கிராஸ்ல சிலுவையில் அரைஞ்சாங்க. ரெண்டு நாள் சிலுவையில தொங்கினாராம். ரெண்டு நாளும் அவர் வேலை என்ன, கீழே இருந்தவங்களுக்கெல்லாம் எப்படியாவது இயேசு கிட்ட கொண்டு வரலான்னு பேசிட்டே செத்துட்டார், பேசிட்டே செத்துட்டார். இன்னொன்னு, யாக்கோபு வந்து அவர் தலை வெட்டலான்னு ஏரோது கூட்டு போகும்போது சரித்திரத்துல சொல்றாங்க, அவர் கூட ஒருத்தர் வெட்டலான்னு கத்தி எடுத்துட்டு கூட வரா. இவருடைய தைரியத்தையும் இவருடைய சமாதானத்தையும் இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு அவன் வந்து மண்ணு யாக்கோபு காலில் விழுந்து, ஐயா உங்க தலையை நான் வெட்ட போறேன், நீங்க இவ்வளவு தெய்வீகமா இருக்கிறீங்க, என்னை மன்னிச்சிருங்க ஐயா நான் செய்யற பாவத்தை. யாக்கோபு அவரை எழுப்பி கவலைப்படாதப்பா, நான் ஆண்டவரை பத்தி அது போகும்போதே சொல்லி கொடுத்துருக்கிறார். போய் அவர் வெட்டலானா கை காலெல்லாம் நடுங்குது, வெட்ட முடியல, வெட்ட முடியாத போது அவரு என்னால முடியாதுன்ட்டார். எவரு அதுக்கு இருந்த கோவத்துல இவங்க ரெண்டு பேரையும் வெட்டுங்கயான்னு சொல்லி அவரையும் வெட்டி அவரோடு செத்துட்டாங்க, இந்த சோல்ஜரையும் வெட்டிட்டாங்க. அப்படிதான் யாக்கோபு இறந்ததாக பாக்குறோம். யோவான் நமக்கு தெரியும், இவங்க எல்லா 12 அப்போஸ்தலர்களையும் கடைசி வரைக்கும் இருந்து இயற்கையா மறித்தவர் 100 வயசு கிட்ட இருந்திருக்கும் அவருக்கு, 98 இயர்ஸ் பத்மூத்தீவுல இருந்து சிற கைதியா இருந்து ரெவலேஷன் எழுதித்த பிறகு கடைசியில மறிச்சவர் யோவான் தான். பாருங்கள, இன்னைக்கும் சபை தூண்களா நிக்கிறாங்க. எப்படி ஆண்டவர் அருமையாக மாத்திரு, சாதாரணமா மீன் பிடிச்சுக்கிட்டு மீனை சாப்பிட்டுக்கிட்டு ஆயுசு முடிச்சிருக்க வேண்டிய வாழ்க்கை மனிதர்கள் இன்னைக்கு சரித்திர நட்சத்திரங்களாக நிக்கிறாங்க. நமக்கும் அதாங்க அழைப்பு, பெரிய அப்போஸ்தலர்களாக அழைக்கல, இயேசுடைய அழைப்பை கேட்டு உண்மையாக அவருடைய சத்தியத்தில் வடிவமைச்சோம்னா இப்படிதான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். அதான் நம்ம பலவீனங்கள் எல்லாம் பயன்படுத்தி அவர் ராஜ்யத்துக்கு நம்மளை பயன்படுத்துவார். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது சரிங்களா, அவருடைய ராஜ்யத்தில் நித்திய நட்சத்திரமாக மாறுது. இவ்வளவுலாம் பார்த்து நமக்கு உற்சாகம் வரட்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இன்னும் உண்மையான சீஷர்களாக அவரை பின்பற்றுவதற்கு ஜெபம் பண்ணும். நல்ல தேவனே, இந்த மனிதர்களை ஒரு மாதிரிகளாக, ஒரு தூண்களாக, சபைக்கு அஸ்திபாரங்களாக வைத்து இவர்களுடைய வாழ்க்கையிலும் கிருபை என்ன செய்தது என்றது படித்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு உண்மையான சீஷர்களாக வளரணும் என்ற சித்தத்தை நாங்கள் இந்த வார்த்தைகளிலிருந்து படிக்கிறோம். ஆண்டவரே, சாதாரண மனிதர்கள், மீன் பிடித்துக் கொண்டிருந்த மனிதர்கள் எவ்வளவு அற்புதமாக மனிதர்களை பிடிக்கிறவர்களாக அவர்களை மாற்றி இதோ இன்றளைக்கும் 2000 வருஷம் ஆச்சு, அவர்களுடைய எழுத்துனால அவர்களுடைய மாதிரிகள்னால சாட்சினால இன்னைக்கும் அவங்க மீன்களை பிடித்து மனிதர்களை பிடித்து கொண்டு உலக பரவலாக அவர்கள் பேர் பரவி இன்னைக்கும் அவர்கள் மனிதர்களை பிடித்து ராஜ்யத்தில் அறுவடையை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஒரு மனிதர்களை பார்த்து இவங்க கிருபை எவ்வளவு அவங்களுக்குள்ள வேலை செய்தது என்பதை பார்க்கும் போது நாங்களும் உண்மையான சீஷர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதற்காகத்தான் சாதாரணப்பட்ட மனிதர்களை நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களுடைய பலவீனங்களை பலமாக மாற்ற எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாரும். வைராக்கியத்தை தார். இங்க இந்த மனிதர்கள்கிட்ட இருந்து படித்த பாடல்களை நாங்கள் பின்பற்ற உதவி செய். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.